இதுவரையும் நாம் பார்த்த விஷயங்களிலே இருந்து பத்து கட்டளைகளை பற்றி எவ்வளவு தவறான எண்ணங்கள் கிறிஸ்தவ சமுதாயத்திலே இருக்கின்றன என்று பார்த்தோம். அந்த தவறான எண்ணங்கள், கருத்துக்கள், போதனைகளினாலே பத்து கட்டளைகளை பற்றி மேலான ஒரு அறிவோ உணர்வோ இல்லாமல் அவற்றின்படி கவனத்தோடு வாழ வேண்டும், பரிசுத்தமாக இருப்பதற்கு அவற்றை பின்பற்றாமல் பரிசுத்தமாக இருக்க முடியாது என்பதையெல்லாம் தெரியாமல் வாழ்ந்து வருகின்ற ஒரு கிறிஸ்தவ சமுதாயமாக நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயம் இருந்து வருகிறது. ஒரு அளவுக்கு ஆண்டவர் எங்களுக்கு உணரும்படியாக செய்திருக்கிறார். அதை உணர்ந்திருந்தால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். இனி இந்த பத்து கட்டளைகளை நாம் பார்க்க போகிறோம். அந்த பத்து கட்டளைகள் முதல் நான்கு கட்டளைகளையும் ஒவ்வொன்றாக ஆராய்ந்து அந்த கட்டளைகள் என்ன சொல்லுகின்றன என்று நாம் பார்க்க போகிறோம். அதை நாளையிலிருந்து செய்ய போகிறோம். ஆனால் இப்பொழுது இந்த பத்து கட்டளைகள் கொடுக்கப்பட்ட விதத்தை குறித்து சிந்திக்க போகிறோம். ஆண்டவர் நியாய பிரமாணத்தை கொடுத்தார் இஸ்ரவேலுக்கு. அந்த நியாய பிரமாணத்தின் ஒரு பகுதி பத்து கட்டளை என்று ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். பத்து கட்டளைகள் சடங்கு சம்பந்தமான கட்டளைகள், அதில் இரு பகுதிகள் இருக்கின்றன. நீதி சட்டங்கள், இந்த மூன்றும் சேர்ந்துதான் நியாய பிரமாணம் என்பதற்குள்ளாக வருகின்றன. அந்த நியாய பிரமாணத்தில் இன்னும் நிலைத்திருக்கின்ற நீதி கட்டளைகளாக பத்து கட்டளைகள் இருக்கின்றன. சில இறையியல் வல்லுநர்கள் மேலை தேச நாடுகளிலே சுவிசேஷ கோட்பாட்டை பின்பற்றுகிறவர்கள் கூட ஒரு புதுவிதமான கருத்தை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். அதாவது வேதம் நியாயப்பிரமாணம் என்று சொல்லுகிறது. அந்த வேதத்திலே இப்படியெல்லாம் மூன்று பகுதியாக நியாயப்பிரமாணத்தை பிரிக்கக்கூடாது, வேதம் அப்படி நமக்கு பிரித்து காட்டவில்லை, இந்த மூன்று பிரிவுகளும் செயற்கையாக நாமே பிரிக்கின்ற ஒரு பிரிவு என்ற ஒரு வாதம் இருக்கிறது. ஆனால் அது தவறான ஒரு வாதம். வேதத்திலே பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிற பொழுது நாம் தான் படித்து அவற்றை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வேதத்திலேயே இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து, இந்த நியாயப்பிரமாணத்திலே எவை நிலையாக நிற்கப் போகின்றன, எவை நீதி சட்டங்கள் என்பதை அந்த வேதமே நமக்கு உணர்த்துகிறது. அதை வேதத்திலேயே நாம் பார்க்கிறோம். ஆண்டவரிடத்துல வந்து புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம், மற்ற சுவிசேஷ நூல்களிலும் இருக்கிறது. அந்த நியாயாஸ்திரி பரிசேயர்கள் வந்து ஆண்டவரை கேட்ட பொழுது எந்த கட்டளை மிகவும் பிரதானமானது என்று கேட்ட பொழுது ஆண்டவர் அத்தனை கட்டளைகளிலும் பத்து கட்டளைகளை பற்றித்தான் விளக்கமே கொடுக்கிறார். பத்து கட்டளைகளை பற்றித்தான் இப்பொழுது உனக்கு சொல்ல போகிறேன் என்று சொல்லாமலே அவன் கேட்கின்ற கேள்வியும் அந்த பத்து கட்டளைகளை பற்றித்தான் என்பதை ஆண்டவர் தெரிந்து விளக்கம் கொடுக்கிறார். கேட்டவனும் பத்து கட்டளைகளை பற்றித்தான் கேட்கிறேன் என்று அந்த சொல்லவில்லையே, பதில் சொன்னவரும் அதைத்தான் சொல்லுகிறேன் என்று சொல்லவில்லை. ஆகவே யூதர்களுக்கே தெரிந்திருந்தது அந்த நியாயப்பிரமாணத்தின் பத்து கட்டளைகளுக்கு இருந்த முக்கியத்துவம். இயேசுவும் அதனால் தான் பத்து கட்டளைகளை ரெண்டு பிரிவாக பிரித்து அதனுடைய முக்கியத்துவத்தை அந்த விளக்குகிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த மூன்று பிரிவு செயற்கையான பிரிவு அல்ல. விசுவாச அறிக்கைகளிலும் விடாவிடை போதனைகளிலும் அந்த விதமாக எழுதப்பட்டிருக்கின்றது. அப்படி அவர்கள் எழுதியதற்கு காரணம் வேதமே அப்படி விளக்கி காட்டி இருப்பதால் தான் அந்த விதமாக நியாயப்பிரமாணம் பிரித்து காட்டப்பட்டிருக்கின்றது. சுவாச அறிக்கையிலும் வினாவிடை போதனைகள். ஆகவே இது செயற்கை அல்ல, இது வேதம் வெளிப்படுத்துகின்ற உண்மை. இப்பொழுது ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். இந்த வேதத்திலே பத்து கட்டளைகள் விசேஷமான முறையிலே மற்ற கட்டளைகளில் இருந்து பிரித்து இவை நீதி கட்டளைகள், இவை நிலையானவை என்று காட்டப்பட்டிருக்கிறது. வேதத்திலே தெளிவாக இருக்கின்றது என்பதை உங்களுக்கு காட்டப்படும். ஆதி யாத்திராகமம் 20வது அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். 20வது அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். ஆதியாகமம் 20வது அதிகாரத்தை எடுத்து அந்த 1வது வசனத்தில் இருந்து 17வது வசனம் வரையும் வாசித்து பார்க்கிற பொழுது அங்கே 10 கட்டளைகளும் ஒவ்வொன்றாக விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அந்த 10 கட்டளைகளையும் கொடுத்த விதத்தை நாம் படித்து பார்க்கிற பொழுது அந்த 10 கட்டளையிலே மட்டும் ஆண்டவர் கொடுக்கவில்லை. மோசே அவர் சீனாய் மலையிலே தன்னை வந்து பார்க்கும்படியாக அழைத்த பொழுது இந்த 10 கட்டளைகளையும் கொடுத்து நீதி சட்டங்களையும் சடங்கு சம்பந்தமான சட்டங்களையும் சேர்த்து கொடுத்தார். அப்படி இருந்தும் 10 கட்டளைகளை முதலிலே கொடுத்து அதனுடைய தனித்துவத்தை காட்டி மற்ற கட்டளைகளை கொடுத்தார் என்பதை பார்க்கும். 10 கட்டளைகளை அவர் சொல்லி முடித்த பிறகு அதை சொல்லி அதை தன்னுடைய கையாலே சொந்த கரங்களாலே அவர் கற்பலைகளிலே எழுதி முடித்த பிறகு நடந்த காரியங்களை பாருங்கள். வேறு மற்ற கட்டளைகள், மற்ற நியாயப்பிரமாணத்தின் ஏனைய அம்சங்களான நீதி சட்டங்களும் சடங்கு சம்பந்தமான சட்டங்களும் கொடுக்கப்பட்ட பொழுது நான் காட்ட போகிற காரியம் நடக்கவில்லை. அப்படி என்ன நடந்தது? 18வது வசனத்திலே பார்க்கிறோம். 20வது கட்டளைகளை அவர் கொடுத்த பிறகு ஜனங்கள் எல்லோரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். ஏனைய சட்டங்கள் இன்னும் கொடுக்கப்படவில்லை. சடங்கு சம்பந்தமான கட்டளைகள், நீதி சட்டங்கள், சட்ட நாட்டுக்கு தேவையான சட்டங்களை இன்னும் ஆண்டவர் கொடுக்க ஆரம்பிக்கவில்லை. ஆனால் 10 கட்டளைகளை அவர் சொல்லி முடித்த போது ஜனங்கள் எல்லோரும் அங்கு என்ன கேட்டார்கள்? மோசே எங்க இருக்கிறார்? ஆண்டவரே ஒரு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொன்ன அவருடைய பேச்சை அவன் கேட்டுக் கொண்டிருக்கிறார். மக்கள் எல்லோரும் மலை அடிவாரத்திலே இருக்கிறார். அவர்களால் அங்கு போக முடியாது, போக அனுமதியும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் ஜனங்கள் எல்லோரும் அந்த 10 கட்டளைகள் கொடுத்து முடித்தப்பட்ட பிறகு இடி முழக்கங்களை கேட்டார்கள், மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். பயங்கரமான இடி முழக்கம். இடி முழக்கம் நம்ம யாருக்கு பிடிக்காது? பிடிக்குமா? பிடிக்கிறவங்க இருக்கலாம், எனக்கு பிடிக்காது. மின்னல் ஒரு பக்கம் ஆரம்பிச்சு ரொம்ப தூரத்துக்கு போறது ஒரு பயங்கரமான காட்சியா இருக்கு. பகல் மாறி ஒரு வெளிச்சம் அதோடு சேர்ந்து அடிக்கும். பார்த்த உடனே விவரம் தெரிஞ்சவங்க காதை உடனே குத்திக்குவாங்க. ஏன்னா அது எந்த அளவுக்கு அந்த மின்னல் ஏற்படுத்துகிறோம் அந்த அளவுக்கு பயங்கரமான இடி முழக்கம் வரும். அந்த இடி விழுந்து விடுகிறது உண்டு. எங்க ஊர்ல அப்படி நடக்காது. சமீப காலமா தான் கிளைமேட் சேஞ்சில ஒரு இடி முழக்கம் எல்லாம் கேள்வி கேட்டிருக்கிறேனே தவிர அந்த ஊர்ல இடி முழக்கம்லாம் அவ்வளவு பெருசா வராது. நாங்க பார்த்ததும் இல்லை. மாங்கு கூட அந்த தண்டர் ஸ்டோம் இடி முழக்கம் தான் அவ்வளவு தெரியாது. நாட்டுல இருந்தா அதனை காட்டுறேன், நியூஸ்ல தான் வாசம். ஒரு மினிஸ்ட்ரிக்கு மலேசியாவுக்கு போயிருந்த பொழுது அவனையும் என்னோட கூட்டி கொண்டு போயிருக்க வளர்ந்த காலத்துல கார்ல போய் கொண்டிருக்கிற நேரம் அந்த மாதத்துல மார்ச் மாதத்துல எல்லாம் நல்ல வெயிலா பகலா இருக்கும். என்னவோ தெரியாம ஆப்டர்நூன் போய் ஒரு 2 o'clock உடனே உடனே சொல்லி வச்ச மாதிரி எல்லாம் மாறி மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்ட தொடங்கும். வெட்டி முழக்கம் மின்னல் காதை புலந்துடும். இடி முழக்கமும் மின்னல் கண் கூச வைக்கும். கார்ல போய் கொண்டிருக்கிற பொழுது வந்தது, ஒரு பக்கத்திலிருந்து மத்த வானத்தையே பிறக்கிற மாதிரி அதோடு சேர்ந்து இது மாதிரி வாழ்க்கையில தான் பார்க்கணும். ஒரு விசேஷமான பிறகு அவனை எதுவுமே நாங்களே சொல்ற இட்டி விழுந்தாலும் அவனை ஒண்ணு செய்யாதுப்பான். ஏன்னா அது ரொம்ப என்ன சொல்றது அமைதி ஒண்ணு அவனை இது பண்ணான் புதுசா அவங்க எக்ஸைட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. சின்ன சிரிப்பு ரொம்ப சின்ன எக்ஸைட்மெண்ட் தான் பெரிய இதாக செய்ய மாட்டான். இவ்வளவு பயங்கரமான இட்டி முழக்கம் நானே காதை குத்திட்டேன். மக்கள் எல்லாரும் அதிர்ச்சி அடையும் படியான இடி முழக்கம் நின்னது வானத்துல. நீ நினைச்சாங்க என்னமோ கிளைமேட் எல்லாம் மாறி மழை ஒத்திக்கிடி, அப்படி இல்லை. இந்த பத்து கட்டளைகளோடு சம்பந்தப்பட்ட நடவடிக்கை ஜனங்கள் எல்லோரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் என்னைக்கு நம்ம ஊர்ல இடி முழக்கம் மின்னலோட எக்கால சட்டம் வந்திருக்குது கேட்டுக்க, அது ஒரு நாள் சேர்ந்து வந்தது இல்லையே. இடி முழக்கம் தெரியும், மின்னல் தெரியும், எக்கால சத்தம் எங்க கேட்டது? ஒரு நாளும் கேட்டது. ஆனா இங்க எக்கால சத்தம் அதையும் விட மேல மலை புகைகிறது. அது ஜனங்கள் கண்டார்கள், காதுகளில் கேட்டார்கள், கண்ணால் கண்டார்கள். அப்படி கண்டவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? ஜனங்கள் பின்வாங்கி தூரத்தில் நின்று மலையடிவாரத்தில் நிற்கிறார்கள். எல்லாம் பயந்து போய் மலையடிவாரத்தை விட்டு விலகி ஓடி போய் தூரத்தில் நின்றார்கள். அதிர்ச்சி அடைந்து பயந்து என்ன நடக்குமோ என்று சொல்லி தூரத்தில் நின்றார்கள். அப்புறம் அவர்கள் மோசையை நோக்கி, மலையில இருந்து வந்து கற்பலைகளை கொண்டு வந்திருக்கிறான், மோசையை நோக்கி நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோடு பேசாதிருப்பாரா, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். மோசே அவர்கள் ஆறுதல் சொல்லுகிறார், பயப்படாதீர்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்று சொன்னார். ஜனங்கள் தூரத்தில் நின்றார்கள். மோசே தேவன் இருந்த கார்மேகத்துக்கு சமீபமாய் போனான். இதுல இருந்து என்ன பார்க்கிறோம்? ஆண்டவர் பத்து கட்டளைகளை கொடுத்த பொழுது அந்த கட்டளைகளுடைய விசேஷ தன்மையை இந்த விதமான நடவடிக்கைகள் மூலமாக மக்களை உணர செய்கிறார். மற்ற கட்டளைகள் கொடுக்கப்பட்ட இதுக்கு பிறகு வாசித்து கொண்டே போனார். 21வது வசனத்தில இருந்து நம்ம வாசித்து கொண்டே போகலாம். ஏனைய கட்டளைகள் கொடுக்கப்பட்டது, அது அந்த கொடுக்கப்பட்ட ஏனைய கட்டளைகள் எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? லேவியர் ஆகமத்தில் வாசிக்கும் நியாயம் சட்டங்கள், நாட்டு நடப்புக்கு தேவையான சட்டங்கள், ஆராதனைக்கு அவர்கள் தங்களை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு தேவையானவைகள் எல்லாம் அங்கு கொடுக்கப்பட்டது. ஆனா இங்கு இந்த அதிகாரத்திலேயும் உபாகமும் ஐந்திலும் வாசித்து பார்க்கிற பொழுது இந்த கட்டளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு தனித்து காட்டப்பட்டிருக்கிறது. அந்த கட்டளைகளை கொடுத்த பொழுது ஆண்டவர் என்ன விதமான அற்புதங்களை செய்தார்? அன்னைக்கு நடந்த காரியங்கள் இயற்கையாக நடந்த காரியங்கள் அல்ல. நாட்டில் மழை வர்றதுக்கு முன்னோ அந்த நாளின் காலநிலை மாறுகிறதுனாலோ ஏற்பட்டது அல்ல, ஆண்டவரே நடத்தி காட்டிய காரியம். நீங்கள் பயப்படும்படியே உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடி அவரை பற்றுகின்ற பயம், தேவ பயம் உங்களுக்கு முன்பாக இருப்பதற்காக. இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்ளுகிறோம்? பத்து கட்டளைகள் விசேஷமான கட்டளைகள், தேவ பயத்திற்கும் அந்த கட்டளைகளுக்கும் தொடர்பு இருக்கிறது. இந்த கட்டளைகள் தேவனை பற்றுகின்ற அந்த பரிசுத்தமான விசுவாசத்துக்கும் அந்த விசுவாச வாழ்க்கைக்கும் தொடர்புடையதாக இருக்கிறது. ஆனால் மற்ற கட்டளைகள் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தின் ஏனைய பகுதிகளை அவர்கள் அசட்டையாக இருந்து விடலாம் என்று சொல்ல முடியாது. நியாயப்பிரமாணத்தில் எதை மீறினாலும் ஆண்டவர் அவர்கள் சும்மா விடவில்லை. ஆராதனைக்கு தகன பழிகள் சரியானபடி கொண்டு போக வேண்டும், எல்லாம் சரியானபடி செய்ய வேண்டும். இருந்த பொழுதும் இந்த நீதி சட்டங்கள், இந்த ஒழுக்க ரீதியான இந்த கட்டளைகள் விசேஷமான கட்டளைகள். அதை ஆண்டவரே அங்கு காட்டுகிறார் என்று பார்க்கிறோம். தன்னுடைய வார்த்தையில் இந்த பத்து கட்டளைகள் எவ்வளவு முக்கியமானவை, மனிதனுக்கு அவசியமானவை, தேவ பயத்திற்கும் இதற்கும் சம்பந்தம் உடைய முறை என்பதை இந்த இடத்துல நாம பார்க்கிறோம். ஜனங்கள் அதை பார்த்தார்கள், ஆண்டவருக்கு பயந்தார்கள், தூரத்தில் தள்ளி நின்றார்கள் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த பகுதியும் சரி, நீங்க உபாகமத்தில் ஐந்தாவது அதிகாரத்தை எடுத்து பார்த்தாலும் இந்த பத்து கட்டளைகளை நியாயப்பிரமாணத்தின் ஏனைய கட்டளைகளை விட இந்த கட்டளைகளை ஆண்டவர் தம்முடைய சொந்த கரத்திலே எழுதினார். ஆண்டவர் என்ன சொல்றார் மோசேயை பார்த்து, நீ போய் ரெண்டு கற்பலகைகளை கொண்டு வா. கொண்டு வான்னு மட்டும் சொல்லல, அந்த கற்பலகைகள் என்ன கல்லிலே செதுக்கப்பட்டு கொண்டு வரப்பட வேண்டும், அந்த அளவுகளை எல்லாம் சொல்லி அனுப்புகிறார். எதை காட்டுகிறது? ஆண்டவர் வந்து தன்னுடைய வார்த்தையின்படி மனிதன் நடக்க வேண்டும் என்பதில் எப்பவுமே உறுதியா இருந்திருக்கிறார். அதை மீறி செய்யக்கூடாது. தேவ பயம் என்பது நமக்கு இன்னைக்கு அகராதியிலே இல்லாத ஒன்றா இருக்கு, கிறிஸ்தவ சமுதாயத்துல அதிகமா இல்லை. அது உண்மையிலே என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு கண்ணை கண்டோ பெய கண்டு பயப்படுற மாதிரி ஒரு பயம் அல்ல. தேவ பயம் என்பது அவரை மீறி நடப்பதற்கு பயப்படுவது, அவருக்குரிய முக்கியத்துவத்தை கொடுத்து அவ்வளவு பெரியவராக இருக்கிற ஆண்டவரை மீறி நடக்கக்கூடாது என்று நம்ம இருக்கின்ற பரிசுத்தமான பயம். பரிசுத்தமாக இருக்கிற தேவன், நீதியின் முழு உருவமாக இருக்கின்ற தேவனை மீறி நடந்து விடக் கூடாது. அவர் பரிசுத்தமாக இருப்பது போல நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அவருடைய பரிசுத்தத்துக்கு எந்த விதமான களங்கத்தையும் ஏற்படுத்தி விடக் கூடாது என்று இருக்கின்ற உணர்வு தான் தேவ பயம். தேவ பயம் இல்ல, தேவ பயம் இருந்தா ஆண்டவர் முன்னு கூப்பாடு போட்டு டான்ஸ் போட்டு இருப்பா வச்சு பாருங்க, ஆலயத்துக்கு போனா எதுக்கு போறோம்? ஆண்டவருக்கு முன்பாக அவரை ஆராதிப்பது. நான் ஆராதனையின் தேவன், என்னை நீ ஆராதிக்கின்ற பொழுது என்னுடைய வார்த்தைகளின் படி ஆராதிக்க வேண்டும் சொல்லியிருக்க. அவையோடும் உண்மையோடும் என்னை துதித்து போ. யாரு கேட்டு பார்க்கிறோமா, நம்முடைய ஆராதனை ஆவியோடும் துதியோடு இருக்கிறதா? இந்த ஆராதனை தேவனுக்கு பிரியமுள்ள ஆராதனையாக இருக்கிறதா கேட்டு பார்க்கிறோமா? என்ன எல்லாருக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி இல்லையா? எப்படி சேர்ச்சி, எப்படி சேர்ச் பாக்குறீங்க? நான் போனா நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி சேர்ச்சி இருக்கா? வசனம் இருக்கிறதா? நான் பேசுகிற வேதத்தை மட்டுமே, வேதத்தில் இருப்பதை மட்டுமே சொல்லுகிறாரா? நாம் போனா என்னுடைய விசுவாசத்துக்கு பாதுகாப்பான ஒரு போதனைகள் அங்க கொடுக்கப்படுகிறதா? விசுவாசத்துக்கு குறைவான காரியங்கள் நடக்காம இருக்கிறதா? ஆராதனை தேவனுக்கு பிரியமானதாக இருக்கிறதெல்லாம கேட்டு போறோம். நான் போனா இருக்கிற கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி எதாவது செய்வாங்களான்னு தான் பாருங்க. இவ்வளவு நேரம் பிரசனம் முடித்தா ஐயோ நான் பேசிக்கிட்டே இருப்பான், கொஞ்சம் விட்டு ஆண்டவர் பாரவரையும் பேசிக்கிட்டே இருப்பேன் சொல்றது இல்லையா? ஒரு இருதயமே சரியில்லை, சத்தியம் கேட்கணுங்கிற விதத்துக்கு ஒரு இருதயத்தை பாதுகாத்து அங்க கொண்டு வந்தது. சத்திய கேட்கிற உண்மையின்னு தவற விட்டுறக்கூடாது என்று கவனிப்பா உன்னையுமே இழந்து விடக்கூடாது அப்படிங்கிற சிந்தனையோட இருதயத்தை பக்குவப்படுத்திக்கிட்டு போறதில்ல. சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பியா பாடுற பாட்டும் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், எல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா ஆராதனை இதாப்ப ஆராதனை போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். எப்படி சொல்றோம், பாட்டு நல்லா இருந்துச்சு, அழகா பாடுறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் செய்தாங்க, ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சு வீட்டுக்கு சாப்பிட போறது. பிரசங்கம் ரொம்ப என்கரேஜ்மெண்டா இருந்துச்சு, அது நீ புதுசு எல்லாம் கண்டிப்பே இருக்கக்கூடாது, கண்டிப்பே இருக்கக்கூடாது, நியாயத்திற்குனால நினைவுபடுத்தவே கூடாது, ஆண்டவர் தண்டிப்பார் கண்டிப்பார் அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லக்கூடாது, எனக்கு பிடிச்ச மாதிரி. இதுல எல்லாம் தேவ பயத்துக்கு அடையாளமா இருக்கு. தேவ பயம்னா என்னன்னே தெரியாது. கர்த்தருடைய சபைக்கும் ஆராதனைக்கும் தேவ பயத்துக்கும் தூரம், ரொம்ப தூரம், ரொம்ப தூரம். அதுவும் இல்லாம எங்காவது கொஞ்சம் கண்டிஷனா சொல்லிட்டா ஆண்டவருடைய நாள் கவனமா இருக்கணும், நேரத்தோட வந்துடணும் சொன்னாலே போதும், ஜபம் மட்டும்தான் இருக்கா பவுனியா, வேற சபையே இல்லை. நான் போனேன்னா எப்ப வேணாலும் நான் போறவன், எப்ப வேணாலும் நான் வருவேன், ஒன்னும் சொல்லக்கூடாது. சரி அங்கேயே இருக்கு, ஒரு பாண்டி நிமிஷம் தூங்கினா கூட நீ என்ன பார்க்கல பாத்தீங்களா, போறோம் ஒன்னும் கேட்கக்கூடாது, நான் வருவேன் நான் போவேன், பிடிச்சா வருவேன் பிடிக்காட்டி வர மாட்டேன். தேவ பயம் எங்க இருக்கு, தேவ பயம் இருக்குதான் இல்ல. தேவ பயம்ங்கிறதுக்கே அர்த்தம் தெரியாது, உண்மையிலேயே சொல்ற இடத்துக்கு சொல்லி கொடுத்துட்டேன், சொல்லாமலே அவங்களை கேட்டிருந்தா கூட என்னென்னமோ சொல்லி இருந்தாலும் நான் ஆச்சரியப்பட முடியாது. யாரு கொடுக்குறோம் அதை பத்தி எல்லாம் போதுங்க, அதெல்லாம் கொடுத்தாதான் மூணு மாசத்துக்கு மினிஸ்ட்ரியில இருக்க முடியாது, வேற ஏதாவது வேலை பார்க்க போயிட வேண்டியது. அந்த நிலைமையில இன்னைக்கு சுவிசேஷ ஊழியர்கள் இருக்கு, தேவ பயம் எல்லாம் அங்க இல்லை. ஆனா இங்க ஆண்டவர் மக்களுக்கு பயம் ஏற்படும்படியாக செய்கிறார். தான் யார், நான் பேசுகிறவன் மனுஷன் அல்ல, ஆண்டவர் பேசுகிறார். உங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படும், ஆண்டவர் பேசுகிறார் என்ற உணர்வு ஏற்படும். அதே போலதான் நீங்க ஆராதனை, தேவனுடைய வார்த்தை வாசிக்கப்படுகிற நேரம், தேவனுடைய பிரசங்கம் கொடுக்கப்படுகிற நேரம், நம்ம மனசுல பார்க்க கூடாது, தேவன் பேசுகிறார் என்ற உணர்வு நமக்கு இருக்கும். அது இல்லைங்கிறதுக்கு என்ன அடையாளம், செல்போன் எல்லாம் அடிக்கிறது ஒரு பெரிய அடையாளம், அதிகமா இருக்குன்னு அடிக்கணும். அதுலயே 15 டியூன் எவ்வளவு தரம் சொல்லுவோம், அதை ஆஃப் பண்ணுங்க, உள்ளே பேசி அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டோம், ஆஃப் பண்ணுங்க, என்னதான் சொன்னாலும் அடிக்கதான் செய்யும். அதனால பல சபைகள் அப்படியே எழுதி 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 போட்டிருக்கோம், பார்க்கிறோம் கண் இருக்குது ஆனா ஒழும் பண்றது. என்ன அர்த்தம், நமக்கு எங்க இருக்கிறோம், ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்துல இருக்கிறது ஜேட்ல இருக்கிறது ஒண்ணுதான், ஒன்னும் பயமே இல்லை. ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தை அறிந்து கொள்ள இருக்க போகிற ரெண்டு பேரோ மூன்று பேரோ கூட்டி வருகிற பொழுது நான் அங்கே இருக்கிறேன், உங்கள் மத்தியில் இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார் இயேசு. மத்தேயு 14 பானை அதெல்லாம் நமக்கு உழைக்கிறதே இல்லை. அப்ப ஏற்கனவே நம்ம தயார்படுத்திக் கொள்கிறார், போற நேரம் அதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருந்தோம், அவங்க சொல்றதுக்கு இடம் வைக்க கூடாதுன்னு ஒரு நடவடிக்கையே நாம செய்யறது இல்லை. நீங்க பரவாயில்ல, பல சபைகள்லாம் பாட்டு பேசிட்டு இறங்கி போவான் வருவான், அது ஒரு 25 டிராமா நடந்துட்டு இருக்கோம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரம். இருக்கா இல்லையா, ஏன் இங்க எனக்கு தேவ பயம், ஒரு புறஜாதிக்காரன் வந்த அவையங்க முகம் கூப்பிட விடுகிறது, உருவா முகம் கூப்பிட இந்த பக்கம் காலையே எடுத்து வச்சிருக்கிறார், கொஞ்ச நஞ்சம் இருக்கிறதையும் இல்லாம ஆக்கிடுவாங்க. அப்படிதான் செய்வாங்க இல்லையா? பயத்தை எல்லாம் வந்து அது எழுப்புதல் நடக்கணும். தேவ பயமே இருக்கு. ஆனா ஆண்டவர் இந்த கட்டளைகளை கொடுத்து இது சாதாரண வார்த்தைகள் அல்ல, வசனங்கள் அல்ல. நீ பயப்பட வேண்டும், நான் பேசுகிறேன் என்று நீ பயப்பட வேண்டும். மக்கள் அதிர்ந்து போய் தூரத்தில் இருந்தார்கள். கரும் புகை இதெல்லாம் நடக்குது, மக்கள் பயந்து போயிட்டாங்க. உணர்வை அவர்கள் ஏற்படுத்தி ஆண்டவர் இருக்கிறார். தெரிஞ்சு பத்து கட்டளைகள் அப்படிப்பட்டது. இது ஆண்டவருடைய கட்டளைகள், அவருடைய வார்த்தைகள், அவர் ஏற்படுத்தி இருக்கின்ற நீதிமுறை, ஒழுங்கு முறை. மனுஷன் அது வேணா வேணாம் ஓடுறாங்க, அதுதான் காரணம். அவிசுவாசி அதை பத்தி ஓடினாலும் நம்ம பொறுத்துக்கலாம், அவனுக்கு விவரம் தெரியாது. ஆனா விசுவாசிகள் அதை விட்டு ஓட பார்க்கலாம், அதுல ஏதோ ஆபத்து இருக்கு. ஆண்டவருடைய பரிசுத்தம் அவனுக்கு பிடிக்காம இருக்கு. அவர் எப்படி வாழ செய்கிறார், அவர் சொல்லுகிறாரோ அந்த வாழ்க்கை உனக்கு பிடிக்காமல் இருக்கிறது. நீ உனக்கு ஏற்றபடி உன்னை உருவாக்கி கொள்ள பார்க்க. வித்தியாசமான புதுசா ஒரு ஆரம்பிச்சிருச்சு உலகம் பூரா, எங்க நாட்டுல எல்லாம், மேல நாடுகள். அதாவது இனிமே ஆணும் பெண்ணும் நல்ல திருமணம், ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் செய்து கொள்வது திருமணம். அப்ப திருமணம்ங்கிறதுக்கே கூத்து கலக்கம். உங்களுக்கு தான் புறக்கிற பிள்ளைகள் இனிமே வர டிக்ஷனரியை பாக்குற நேரம் திருமணம் வார்த்தை வந்த உடனே. அந்த காலத்துல பழைய டிக்ஷனரி ஆணும் பெண்ணும் செய்து கொள்வது திருமணம்னு போட்டுருக்காங்க. குடும்ப வாழ்க்கை அதெல்லாம் இப்ப அப்படிலாம் இருக்காரு. ஏ ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் தான் எழுதி வைப்பாங்க. அப்ப நம்ம டிக்ஷனரி நம்ம பயன்படுத்தினாலும் மியூசியத்துல இருக்கோம், அதெல்லாம் போயிடும். தொடர்ந்து அடிக்க மாட்டாங்க, தொடர்ந்து அடிக்க மாட்டேன். இப்போ அன்னைக்கு ஒரு நியூஸ்ல வாசிச்சேன், இங்கிலாந்துல நடந்த ஒரு ரக்பி மேட்ச், அதுல ஒரு இங்கிலீஷ் ரெஃப்ரி அவரை பத்தி விளையாட்டு டீம்ல விளையாண்ட ஒருத்தன் கொஞ்சம் அசிங்கமா திட்டி டெக்ஸ்ட் மெசேஜ் ஆக்கிட்டான். ஏதாவது அசிங்கமா திருப்பி அவன் வந்து ஓரினச்சேர்க்கை உள்ளவன், ஹோமோசெக்சுவல். அதை போட்டாங்கிறதுக்காக இப்ப போலீஸ் விசாரணை பண்ணுது, அவங்க டீம்ல இருந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, விளக்குவாங்க, செய்வாங்க. ஏன் இப்படி மேல்நாடுகள் எல்லாம் வந்துருச்சு, அந்த மாதிரி உறவு வச்சிருக்கிறவங்கள நம்ம வந்து தவறாகவோ கீழாகவோ பார்க்க கூடாது, நார்மலா பார்க்கணும். இதுவரையும் இவ்வளவு காலமும் தவறு மோசமானது, ஒரு மிருகங்கள் ஈடுபடுகிற மாதிரியான ஒரு வாழ்க்கை அப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருந்தமே, ஏதோ அப்படிதான் சொல்லுது. இன்னைக்கு அப்படியெல்லாம் பார்க்க கூடாது. எப்படி ஆணும் பெண்ணும் ஒரு ஆசைப்பட்டு திருமணம் செய்து வாழ்கிறார்களோ அந்த விதமாக நார்மலா பார்க்கும். அது எதிராக பேசக்கூடாது, குறை சொல்லக்கூடாது, அசிங்கமா பேசக்கூடாது. அப்ப சமுதாயத்துக்கு இப்படி கட்டுப்பாடுகளை போட்டு கொண்டு வந்துடுறாங்க அரசாங்கம். சரி, நீங்க பத்து கட்டளை இல்லைன்னு வச்சுக்கோங்க, எது இந்த தவறுன்னு நமக்கு காட்ட போகுது? எது தவறுன்னு காட்ட போகுது? எது தவறுன்னு காட்ட போகுது? யோசிச்சு பாருங்க. நாட்டு நடப்பு நீதி சட்டம் காட்ட போகுதா? சடங்கு சம்பந்தமான சட்டங்கள் காட்ட போகுதா? பத்து கட்டளைகள் இல்லைன்னா பாவம் எது என்று சொல்லுவதற்கு ஒன்றுமே இல்லை நம்ம. அப்ப இதை என்ன சொல்லுகிற செய்கிறான் மனிதன், பாவத்துக்கு பொது விளக்கம் கொடுக்கிறான். அப்ப அவனுக்கு ரொம்ப வசதியா போயிடும் பத்து கட்டளை இல்லைன்னு சொன்ன. பத்து கட்டளைகள் இன்றைக்கு அவசியம் இல்லைன்னு கிறிஸ்தவர்கள் வளர்ந்தா சபை நடத்தினா உனக்கு பெரிய ஆபத்து. இதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது, புரியுதான்? அவருன்னு சொல்ல முடியாது, இதெல்லாம் நார்மலா எடுத்துக்க வேண்டியவன். ஆண்டவருடைய கட்டளை எக்காலத்துக்கு உரியது. அந்த கட்டளைகள் படைப்பு நடந்ததை நிலைநாட்டுகிறதாக நினைவுபடுத்துகிறதாக இருக்கு. பெற்றோர்களை குழந்தைகள் பிள்ளைகள் கனம் பண்ண பதகளில் என்ன சொல்லுகிறது? ஐந்தாவது கட்டளை என்ன சொல்லுகிறது? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இதெல்லாம் நம்ம பார்க்க போறது இல்லை, முதல் நாள் தான் பார்க்க போறோம். உன் தகப்பனையும் உன் தாயை கனம் பண்ணுவாய். பெற்றோர்கள் அப்படின்னு சொன்னா விளக்கம் எப்படி இருக்குது? ஆணும் பெண்ணும் தான் பெற்றோர்கள். உன் தகப்பனையும் ஆண்பால், தாயையும் ஆண்பால், பெண்பால், சாரி, தகப்பன் ஆண்பால், தாய் பெண்பாலா இல்லையா? பெற்றோர்கள் பேரண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும்னா அது ஆணையும் பெண்ணையும் கொண்டு இணைந்த ஒரு திருமண பந்தம், ஒரு குடும்பத்தை தான் பெற்றோர்னு சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு அது யூஸ் பண்ண முடியாது. அப்படி மாத்திராங்க கட்டுப்படுகிறதுல ஏத்துதான் இன்னைக்கு நிரந்தரமான கட்டளைகள். உலகமோ சமுதாயமோ மாறினாலும் அது பாவம் செய்கிறது என்பதற்காக அதை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். என்ன பண்ணினாலும் அந்த மாதிரியான வாழ்க்கை நடத்துகிறவன் சபைக்கு வந்தால் நீ மனம் மாற வேண்டும். சமுதாயம் அப்படி நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொன்னாலும் சொல்லுவோம். இது இயேசுவினுடைய வாழ்க்கை முறை, கர்த்தரினுடைய வாழ்க்கை முறை, அவருடைய வேதம் சொல்லுகிற வாழ்க்கை முறை. வேதத்துக்கு அடிபணிவோமே தவிர வேதத்துக்கு எதிராக இருக்கிற யாருக்கும் அடிப்பணிய மாட்டோம். புத்தகங்களில் உறுதி இருந்தாதான் ஏன் சொல்ல முடியும் பாத்தீங்களா? பெற்றோர்களை பத்தி சொல்லுதான் இல்லையா? குடும்ப உறவை பத்தி என்ன நம்ம பஞ்சாவது கடையில எடுத்து வச்சிருக்கு? உன் பிள்ளைங்களே நீங்க எப்படி இருக்கணும் பாருங்க, நீங்க எப்படி இருக்கணும் பாருங்கன்னு தான் நினைக்கிறது. ஆனா இது நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்படுது. பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கனம் பண்ணணும்னா பெற்றோர்கள் முதல்ல ஒழுங்கா நடக்கும். பிள்ளைகளுக்கு மட்டும் சொல்லல, நீ என்ன விதமான ஒரு வாழ்க்கையை வாழணும், கணவனும் மனைவியா என்ன விதமான ஒரு பெற்றோர்களாக இருக்கணும், உன் பிள்ளைகள் கணம் பண்ணும்படியாக, அவர்கள் அப்படி உனக்கு கணம் பண்ணும்படியாக நீ எப்படியான குடும்ப வளர்ப்பு, பிள்ளை வளர்ப்பை நடத்தி காட்டியிருக்கணுங்கிறதெல்லாம் இந்த கட்டளை சொல்லுகிறது. அவை சமுதாயத்துல ஏற்படுகின்ற கேவலமான உறவு முறைகள், இதை எல்லாம் பத்து கட்டளை இல்லாம நம்ம எதிர்க்க முடியாது. அந்த அளவுக்கு பத்து கட்டளைகள் மற்ற கட்டளைகளை விட வித்தியாசமானவை. ஆண்டவர் இங்கே மக்கள் பயப்படும்படியாக அந்த பத்து கட்டளைகள் எத்தகைய விசேஷ குணம் உள்ளவை என்பதை அவர்களுக்கு இந்த நடவடிக்கைகளின் மூலம் காட்டுகிறார். கற்பலகைகளை கொண்டு வா என்று மோசேக்கு சொன்ன பொழுது நீ அதை கவனத்தோடு தயாரித்து கொண்டு வா. அந்த விசேஷம் நடக்குது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அந்த கற்பலகைகளை அதை சொல்லு பேசியது மட்டுமல்ல, தானே தன்னுடைய கைப்பட எழுதுகிறார். ஏனைய கட்டளைகள் எல்லாமே அவர் சொன்ன சொல்ல மோசேயை குறிப்பெடுத்துக் கொண்டார். ஆனால் பத்து கட்டளைகளை மட்டும் அவன் எழுத அவர் விடவில்லை, தான் தன் கையில் மூலமாக எழுதுகிறார். எழுதி தன்னுடைய சொந்த கரங்களினார் அந்த கட்டளைகளை. மோசே மக்களுடைய பாவத்தை பார்த்து மலையடிவாரத்திலே போட்டு உடைத்த பொழுது மறுபடியும் ஆண்டவர் அந்த கட்டளைகளை கொடுத்த பொழுது இரண்டாவது தடவை உபாகமத்தில் பார்க்கிறோம், மறுபடியும் கற்களை கொண்டு வரும்படி அந்த பத்து கட்டளைகளையும் தானே தன்னுடைய கரத்தினாலே எழுதினார். அதுவும் கூட மற்ற கட்டளைகளில் இருந்து இந்த கட்டளைகளை வேறுபடுத்தி காட்டுகின்றது. இந்த கட்டளைகளின் முக்கியத்துவத்தை, விசேட தன்மையை அவை காட்டுகின்றன. இது யூத மக்களுக்கு புரிந்திருந்தது. விசேஷம் அந்த யூத மக்களுக்கு அது நன்றாக தெரிந்திருந்தது. தெரிந்திருந்தபடியால்தான் இயேசுனுடைய காலத்திலும் கூட அவர்கள் கட்டளைகள் என்று குறிப்பிட்டு எது பிரதானமானது என்றெல்லாம் கேட்ட பொழுது இந்த கட்டளைகளை குறிப்பிட்டுத்தான் அவர்கள் கேட்டார்கள். சடங்கு சம்பந்தமான நாட்டு சட்டம் சம்பந்தமான கட்டளைகளை அவர்கள் நினைக்கவில்லை. இந்த கட்டளைகளை பற்றித்தான் அவர்கள் கேட்டார்கள் என்பது அவர்களுக்கும் தெரிந்திருந்தது, இயேசுவுக்கும் தெரிந்திருந்தது. ஆகவே இந்த பத்து கட்டளையில் கொடுக்கப்பட்ட விதமே வித்தியாசமானதாக இருந்தது. ஏன் இந்த கட்டளைகள் ஏனைய கட்டளைகள் போல அல்லாமல் என்றைக்கும் நிரந்தரமாக இந்த உலகமும் மனித குலமும் இருக்கின்ற வரையிலும் இருக்க வேண்டிய கட்டளைகள், இவை நிரந்தரமான கட்டளைகள். ஏனைய கட்டளைகளுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? இஸ்ரவேல் நாடாக இல்லாமல் போன பொழுது அந்த சடங்குகளுக்கும் அந்த நாட்டு சட்டங்களுக்கும் முடிவு ஏற்பட்டது. இப்பொழுது இஸ்ரவேல் நாடாக ஆண்டவர் ராஜாவாக இருந்த நாடாக இப்பொழுது இல்லை. மறுபடியும் ஒரு நாடாக அமைக்கப்பட்ட பொழுதும் தேவனுக்கு கீழ் அவர் ராஜாவாக இருந்து ஆலயத்தில் பிரசன்னமாகி கவனித்துக் கொண்ட அந்த நாடாக அது இல்லை. இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? சுவிசேஷத்தை கொண்டு வந்து யூதன் அல்லாத புரஜாதிக்காரன் என்ற பாகுபாடு இல்லாமல் எந்த விதமான ஒரு ஜாதி இன மொழிப்பாடு பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் மனம் திரும்புகிற எல்லோருக்கும் இலவசமாக ரட்சிப்பை கொடுத்து அவர்களுக்கு தேவனாக நான் இருக்கிறேன் என்று தன்னுடைய மக்கள் கூட்டத்தை ஆவிக்குரிய மக்கள் கூட்டத்தை உருவாக்கி அதுவே ஒரு நாடாக ஆண்டவர் பார்க்கிறார். அப்படி அந்த தேவனுடைய மக்கள் கூட்டத்திற்கு அந்த இஸ்ரவேல் நாடாக இருந்து அவர்களுக்கு பயன்பட்ட சட்டங்கள் சடங்குகள் ஆராதனை சட்டங்கள் அவசியம் இல்லை. ஆனால் அந்த நியாயப்பிரமாணத்தின் ஒரு பகுதியாக பத்து கட்டளைகள் அவர்கள் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டிய பின்பற்ற வேண்டிய நிரந்தரமான கட்டளைகள். மற்ற கட்டளைகள்லாம் முடிஞ்சிருச்சு. இயேசு சிலுவையில் மரித்து பாவிகளுக்கான பாவ நிவாரணத்தை நிறைவேற்றிய பொழுது சடங்குகளுக்கோ இஸ்ரவேல் நாட்டு சட்டங்களுக்கோ முடிவு ஏற்பட்டுவிட்டது. ஆனால் பத்து கட்டளைகள் மட்டும் சுவாசி தொடர்ந்து பின்பற்ற வேண்டிய கட்டளைகளாக நிரந்தரமானவைகளாக காட்டப்படுகின்றன. பத்து கட்டளைகள் வித்தியாசமான கட்டளை, அவை நிரந்தரமான கட்டளைகள். அந்த கட்டளைகளை எப்படி நம்ம இல்லை அவசியம் இல்லைன்னு சொல்ல முடியும்? முடியாது, அவசியம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஏன்? அவை கொடுக்கப்பட்ட விதமே வித்தியாசமானது. ஏனைய கட்டளைகள் கொடுக்கப்பட்டதை விட இந்த கட்டளைகள் வித்தியாசமான முறையிலே கொடுக்கப்பட்டன. அங்க பார்க்கிறோம் உபாகமம் ஐந்தாவது அதிகாரத்தில் 22வது வசனத்துல இந்த வார்த்தைகளை கர்த்தர் மலையிலே அக்னியிலும் மேகத்திலும் காரிலும் இருந்து உங்கள் சபையார் எல்லாரோடும் மகாசத்தோடு சொன்னார். அவைகளோடு ஒன்றும் கூட்டாமல் அவைகளில் இரண்டு கற்பலைகளில் எழுதி என்னிடத்தில் கொடுத்தார். ஏழாவது தடவையும் அவர் எழுதி என்னிடத்தில் கொடுத்தார். மலை அக்னியாய் எரிகையிலே அக்கினி மலையை எரிவதை பார்த்தான், ஆனால் மலை எரியவில்லை. அக்கினியாய் மலை எரிகையில் இருவியின் நடுவில் இருந்து உண்டான சத்தத்தை நீங்கள் கேட்ட பொழுது கோத்திர தலைவரும் மூப்பருமாகி நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வருந்து, இதோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு மகிமையும் தம்முடைய மகத்துவத்தையும் காண்பித்தார். அக்னியின் நடுவில் இருந்து உண்டான அவருடைய சத்தத்தை கேட்டோம். தேவன் மனுஷனோடு பேசியும் அவன் உயிரோடு இருக்கிறதை இந்நாளிலே கண்டோம். இப்பொழுது நாங்கள் சாவானேன், இந்த பெரிய அக்கினியங்களை பட்சிக்குமே, நாங்கள் இன்னும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்போமானால் சாவோம். நாங்கள் கேட்டது போல் அக்னியின் நடுவில் இருந்து பேசுகிற ஜீவனுள்ள தேவனுடைய சத்தத்தை மாம்சமானவர்கள் யாராவது கேட்டு உயிரோடு இருந்தது உண்டோ? நிறைய சமீபத்துக்கு போய் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுவதை எல்லாம் கேட்டு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்வதை நீரே எங்களுக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் கேட்டு அதன்படி செய்வோம் என்றீர்கள். நீங்கள் என்னோடு பேசுகிறீர்கள், உங்கள் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளை கேட்டு கர்த்தர் என்னை நோக்கி, இந்த ஜனங்கள் உன்னோடு சொன்ன வார்த்தைகளை கேட்டேன், அவர்கள் சொன்னது எல்லாம் நன்றாய் சொன்னார்கள், அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் இன்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளுவதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அவர்களுக்கு போய் நீ சொல் பார்த்தீங்களா. இந்த பத்து கட்டளைகளை முதன்மையா குறிப்பிட்டு அதோடு தொடர்பு படுத்தி ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும்? இந்த பத்து கட்டளைகள் என்றைக்கும் இருக்க வேண்டிய நிரந்தரமான கட்டளைகள். சுவிசேஷத்தை சொல்லுவதற்கும் இந்த கட்டளைகள் தேவை, பாவத்தை விளக்கப்படுத்துவதற்கும் இந்த கட்டளைகள் தேவை, பாவத்திலிருந்து விடுபட்டு விசுவாசத்தை அடைந்த மனிதன் பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வதற்கும் இந்த கட்டளையில் தேவை என்றபடி என்றைக்கும் நிரந்தரமாக இந்த கட்டளையில் இருக்கின்றது என்பதை நிரூபிக்கிறதுக்கு வேற என்ன ஆதாரம் உங்களுக்கு வேணும்? பாத்தீங்களா, எப்பவுமே வேதத்துல முக்கியமான காரியங்கள் இருக்கிற போது அதைத்தான் சாத்தான் ரொம்பவும் தாக்கும். ஏன் பத்து கட்டளைகளுக்கு இந்த ஆபத்து? ஏன் பத்து கட்டளைகளை அவிசுவாசியும் மீறி வாழ்கிறான், விசுவாசியும் அதை அசட்டை செய்கிறான்? ஏன் அது அவ்வளவு முக்கியமா இருக்கிறனால? எது விசுவாசமானதோ அந்த தாக்குதல் விசுவாசத்தான் பிடிக்கும். கிறிஸ்தவர்களின் வஞ்சி கேட்பார்கள், அந்த வஞ்சனைகளை கிறிஸ்தவர்கள் விழுந்து விடுகிறார்கள். நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த பத்து கட்டளைகள்ல நாலாவது கட்டளை ரொம்ப பேருக்கு விருப்பமே இல்லை, ரொம்ப பேருக்கு விருப்பமே இருக்காது. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் வைத்தது தோச்சு பார்க்கணும். ஏன் இந்த கட்டளை மற்ற கட்டளைகளை விட அவங்களுக்கு ரொம்ப தொல்லப்படுத்துது? கிறிஸ்தவங்களையும் தொல்லப்படுத்துறதுக்கு என்ன காரணம் தோச்சு பார்க்கணும். மற்ற கட்டளைகள்லாம் எடுத்து பார்த்தா அதெல்லாம் உங்க இருதயத்துல ஒழுங்கா இருந்து செய்ய வேண்டியது இல்லையா? இருதயத்துல ஒழுங்கா இருந்து செய்ய வேண்டியது, திருமணம் செய்து மனைவியை நீ நேசி, மனைவிக்கு சொல்லு உன் கணவனை நேசி நட, இருதயத்துல ஒழுங்கா இருக்கு. அப்படி இருக்கிற மாதிரி நடிக்கலாம், இருதயத்துல இல்லாமே இருந்து வெளியில் நடிக்கலாமா இல்லையா? அப்ப போய் திருமணம் செய்து கோயிலுக்கெல்லாம் பயிர்த்துனா பார்த்தா நல்லா இருக்கும் மாதிரி இருக்கும், ஆனா வீட்டுல ஒரே கூரைக்கு கீழே விவாகரத்து நடந்த மாதிரி வாழ்க்கை இருக்கிறோம். வெளியே தெரியாது, வெளியே தெரியுமா தெரியாது. அந்த மாதிரி எல்லா கட்டளைகளையும் அப்படிதான், இதயத்துல ஒழுங்கா இல்லாம வழியில நடத்திட்டார். ஆனா ஓய்வு நாள் மட்டும்தான் இருதயமும் ஒழுங்கா இருக்குது, வெளியையும் ஒழுங்கா இருக்கு. இருதயத்துல மட்டும் ஓய்வு நாள விசுவாசித்து வெளியில எப்படி நடிக்க முடியுமா? முடியாது. ஏ ஓய்வு நாள நீ பரிசுத்தமாக வைத்திருக்கிற பொழுது ஓய்வு நாள செய்யக்கூடாத காரியங்களை நீ செய்யக்கூடாது. பார்த்துருவானே எல்லாம் பார்க்கிறபடி வைத்திருக்க வேண்டியது ஓய்வு நாளா இல்லையா? இருதயத்திலும் சுத்தமாக இருந்து வெளியிலும் அது பரிசுத்தமாக இருக்கும்படி உன்னை வற்புறுத்துகிறது ஓய்வு நாள். நீ ஒரு ஆலயத்துக்கு போகிறவனாக இருந்தால் அன்னைக்கு ஆலயம் தீர்மானித்திருக்கின்ற கூட்டங்கள்ல நீ கலந்து கொள்ளணும், சொல்லுதா இல்லையா? சொல்லு. அதுக்குரிய காரியங்களை நீ வீட்டிலும் செய்யணும், உன் குடும்பத்தோடும் செய்யணும், உன்னுடைய ஆவிக்குரிய மக்களோடும் நீ செய்ய வேண்டும். அந்த நாளிலே நீ மற்ற நாள்களில் செய்கின்ற தொழிலை செய்யக்கூடாது. அந்த நாளிலே ஓய்வு நாளுக்கு ஆகாத காரியங்களை, பரிசுத்தம் இல்லாத காரியங்களை அந்த நாளிலே செய்யக்கூடாதுன்னு நம்ம இருதயத்திலையும் ஒழுங்கா இருந்து வெளியும் ஒழுங்கா இருந்து செய்யும். தெரியல, அதையும் சண்டை போடுறான் மனுஷன், எனக்கு புரியல. அதனாலதான் என்ன செய்யறேன், பத்திரிகையெல்லாம் அவன் என்ன செய்யறான், ஏதாவது ஒரு விளக்கம் கொடுக்க பாக்குறான். அது இல்லாம ஒன்பது கட்டளை கொண்டு வச்சுக்கலாம் முடிய. ஒரு கட்டளை இன்னொரு கட்டளையில் தங்கி இருக்கிறது. அவர் ஜீவன் உள்ள தேவன் என்று நீ விசுவாசிப்பாயானால் இந்த கற்பனை எல்லாவற்றையும் இந்த கற்பனைகள் எல்லாவற்றையும் நீ விசுவாசி. ஒரு கட்டளை தவறாமல் எல்லா கட்டளைகளையும் நீ விசுவாசிக்க வேண்டும், எல்லா கட்டளைகளையும் நீ பின்பற்ற வேண்டும். ஒன்று இன்னொன்றிலே தங்கி இருக்கிறது. ஓய்வு நாளை நீ பரிசுத்தமாக வைத்திருக்காவிட்டால் நீ ஆண்டவர்களே காட்டுகிற அன்பிலே குறைபாடு இருக்கிறது. ஒரு கட்டளையை மீறுகிற பொழுது ஒன்பது கட்டளைகளையும் மீறுகிறார், எல்லா கட்டளைகளையும் மீறுகிறார். இதிலிருந்து ஒன்றையாவது நீ கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாதுன்னு உபாரணத்துல வாசிச்சமா இல்லையா? ஐந்தாவது அதிகாரம் எப்படி நீ சொல்ல முடியும் நான்காவது கட்டளை தேவையில்லை என்று? பத்து கட்டளையை பத்தி ரொம்ப நம்ம சமுதாயத்துல தவறான எண்ணங்கள். போதகர்கள் கூட வெட்கப்பட வேண்டிய அளவுக்கு அவளுக்கு அதனுடைய மகத்துவம் அதனுடைய அவசியம் தெரியாமல் இருக்கிறது. குருடைய கூடனுக்கு வழிகாட்டுற மாதிரிதான் ரொம்ப பாஸ்டர்ஸ் தமிழ் சமுதாயம். குருடைய குருடனுக்கு வழிநாட்டினா எப்படி இருக்கும், ரெண்டு பேரும் போய் விழுந்துருவான் கிணத்துல இல்லையா? ஆடுகள் அப்படிதான், ஆடு போனா எல்லாம் கூட்டமாகும், மலை அடிவாரத்துக்கு எல்லாம் ஓடி போயிட்டு எல்லாம் விழுந்து சேர்த்து. அதுக்குதான் ஒரு மெய்ப்பன் தேவையா இருக்கு, ஆடு அதை பாதுகாப்பா வச்சிருக்கிறது. அந்த மாதிரி போதகனும் சரி மக்களும் சரி இந்த கட்டளைகளை பின்பற்றுவதில்லை, அதை பார்க்க வேண்டிய விதத்திலே பார்ப்பதில்லை, அந்த கட்டளைகளுக்கு மதிப்பு கொடுத்து நடந்து கொள்வதில்லை. இது நிரந்தரமான கட்டளைகள் என்ற உணர்வே மக்களுக்கு இல்லை. கட்டளைகளை பத்தி இவ்வளவு நேரம் பார்த்திருக்கிறேன், உங்களுக்கு எப்படி படுது? நீங்களும் மற்ற செய்திகள் கேட்கிற மாதிரி கேட்டு போயிட போறீங்களா? இதுவரை இப்படி கேட்டதில்லையே, எத்தனையோ வசனங்களை வாசித்திருக்கிறோம் பார்த்திருக்கிறோம், ஆண்டவர் இவ்வளவு அதிசயங்கள் அற்புதங்கள் செய்து அந்த கட்டளையினுடைய பெருமையை முக்கியத்துவத்தை எல்லாம் காட்டி இருக்கிறார். தேவ பயம் நமக்கு இருக்கணும், இந்த கட்டளைகளை குறித்து அவரை குறித்து என்றெல்லாம் காட்டி இருக்கிறார். இனியாவது நான் திருந்தி இந்த கட்டளைகளின் படி நான் வாழ வேண்டும், அவைகளுக்கு மதிப்பு கொடுத்து என்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக ஆண்டவருக்கு பயந்து வாழ வேண்டும் என்ற உறுதி எடுக்க போறீங்களா? இதுவரை இருந்த மாதிரியே தொடர போறீங்க. கணவனும் மனைவியாக பிள்ளைகளும் குடும்பமாக இருந்து கட்டளைகளுக்கு மரியாதை கொடுத்து நீங்க குடும்பத்தை வளர்த்தா உங்க குடும்பம் எதிர்காலத்துல சிறப்பா இருக்கு. பிள்ளைகளை ஒழுங்காக வளர்ப்பதற்கு தேவையான எல்லாம் ஆண்டவர் வேதத்திலேயே கொடுத்திருக்கிறார் தெரியுமா? பத்து கட்டளைகளை ஊட்டி ஊட்டி விளக்கப்படுத்தி சொல்லி பிள்ளைகளை வளர்க்கிற பொழுது அந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வளர்வதற்கு பெரிய வாய்ப்பு இருக்கு, பெரிய ஆசீர்வாதம். பெற்றோர்களும் ஒழுங்கா வளரலாம், பிள்ளைகளும் ஒழுங்கா வளர்க்கலாம். ஆண்டவர் ஒரு காரியத்தை நாம் செய்யும்படி வற்புறுத்தி தேவை என்று கொடுத்தா அது நன்மைக்காக மட்டும்தான் இருக்கும். கேட்டுக்காக இருக்கவே இருக்காது, நன்மைக்காக மட்டும்தான் இருக்கும். ஒரு நாளும் விசுவாசி அதுக்கு எதிராக போராடக்கூடாது, அதுக்கு எதிராக போராடக்கூடாது, அதுக்கு எதிராக வாழ முயற்சி செய்யக்கூடாது, அதுக்கு எதிரான விளக்கங்களை கொடுக்க கூடாது, கொடுக்கப்படுகிற விளக்கங்களை காது கொடுத்து கேட்க கூடாது. எனது தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தைகளை மீறுகிறவர்களை தேவன் சும்மா புரியுங்களா? இஸ்ரவேல் நாடு இல்லாம போனது அதுதான் காரணம். என்னுடைய வார்த்தைகளை நீ மீறுகிறாய், அதனாலதான் பழைய ஏற்பாட்டுக்காரனுக்கு கட்டளை மீறுகிறவனே பேர். கட்டளையை மீறுகிறவன் தான் என் பேர், மீறுகிறவன் மீறுகிறவன் என்று சொல்லி சொல்லிதான் ஆண்டவர் அடித்தார். அவர்கள் என்னத்தை மீறுகிறார்? என் கட்டளைகளை மீறுகிறார். அது என்னை மீறியது போல தேவனுக்கு பிள்ளைகள் என்ற பெயர் வைத்துக் கொண்டு அவருடைய கட்டளைகளை மீறுகிறவர்களாக நாம் இருக்க போறோம். எப்படி இருக்க போறீங்க நீங்க தான் யோசிக்கணும், நீங்க தான் வாசிச்சு பார்க்கணும். மறுபடியும் போய் இந்த செய்திகளை கேட்டு மீண்டும் கேட்டு சிந்தித்து பார்க்கணும். அது சம்பந்தமான வேத பகுதிகளை எடுத்து யாத்திராகமும் 20வது அதிகாரம் உபாகமும் 5வது அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் அதே விஷயங்கள் காணப்படுகின்ற ஏனைய சுவிசேஷம் ரோமர் 7வது அதிகாரம் கலாத்தியர் இதெல்லாம் நியாய பிரமாணத்தை 10 கட்டளைகள் பற்றி சொல்லி இருக்கிறது. யோவான் சொல்லுகிறார் தந்தி நிருபத்துல 1வது நிருபத்துல தேவனுடைய கற்பனைகளை பின்பற்றாமல் இருப்பது அவரில் அன்பு காட்டாமல் இருப்பதாகும். என்னை நீ நேசிப்பாயானால் என்னுடைய கற்பனைகளை பின்பற்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதை யோவான் தன்னுடைய சுவிசேஷ நூலையும் காட்டுகிறான், தன்னுடைய நிருபங்களிலும் காட்டுகிறான். அன்புக்கு விளக்கம் கொடுக்கிற தேவன் 10 கட்டளைகளை நீ பின்பற்றுவாயானால் என்னை நேசிக்கிறாய்னு சொல்லுகிறார். எப்படிங்க அதுல இருந்து தப்ப முடியாது? எப்படி உங்களால் அதுல இருந்து தப்ப முடியும்? நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரே எங்களை மன்னிச்சுவார். அறிவீனர்களாக கது கொடுத்து வேதத்தை சரியான விதத்தில் கேட்காதவர்களாக அதை வாசித்து திருந்தாதவர்களாக அதை மட்டுமே நாடாதவர்களாக இருந்து விட்டோம். எங்களை மன்னியும் இனியும் அப்படி நாம் வாழாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் கேட்கிற பொழுதுதான் தாழ்மை ஏற்படுகிறது. தாழ்மை இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்கிறார். எங்கு தாழ்மை இல்லையோ அங்கு அகங்காரம் ஆணவம் பெருமை இருக்கிறது. எங்கு அதெல்லாம் இருக்கிறதோ அங்கு ஆண்டவருக்கு இடமே இருக்காது. ஆண்டவருக்கு பயப்படுங்க, அவருடைய கற்பனைகளுக்கு பயப்படுங்க, அதன்படி வாழ்ந்து ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுங்க.